வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தருணத்தில் நாம் இறைவனை வேண்டி அழைப்பவர்களாக இருக்கின்றோம். பல தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கின்றன. எண்ணங்களில் இறைவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத அளவுக்கு கடினமான சூழ்நிலைகளில் நாம் நெருக்கடிக்குள்ளாக்கப்படும் பொழுது இறைவனே என்று நாம் திரும்புகின்றோம். இறைவனே என்று நாம் திரும்புகின்றோம் என்றால் இதுவரையில் இறைவனை விட்டு வேறு திசையில் நாம் நோக்கி இருந்தோம். இப்பொழுது நாம் இறைவன் பக்கம் திரும்புபவர்களாக இருக்கின்றோம். அந்த நேரத்தில் இறைவனை நம்பலாமா நம்பக்கூடாதா என்ற எண்ணம் எல்லாம் நமக்கு எழுவதில்லை. இறைவன் என்ற அந்த ஒரு வார்த்தை தான் அந்த அளவுக்கு நாம் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு விட்டோம். இனி அவனைத் தவிர கதி இல்லை என்ற அளவுக்கு நாம் ஆக்கப்பட்டு நம்முடைய சுய அறிவின் காரணமாகவே சுய உணர்வின் காரணமாகவே எந்த இரண்டு வேறுபட்ட கருத்துக்கும் இடமில்லாமல் இறைவனே என்று நாம் திரும்பக்கூடிய அந்த நாள் நமக்கு சமீபமாகவும் இருக்கின்றது, சூழ்ந்து கொண்டும் இருக்கின்றது, இனி வரக்கூடிய நாள்களிலும் இருக்கின்றன. அப்படியானால் எந்த நாளில் நாம் அந்த நெருக்கடிக்குள்ளாக்கப்பட இருக்கின்றோம், இறைவனே என்று அழைக்கக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட இருக்கின்றது. இதனை நாம் நினைவு கொண்டவர்களாக வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இப்பொழுது இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு கவலை என்னுடைய உள்ளத்தை தீண்டிருக்கிறது. நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலைதான் அது, இன்றைய வாழ்க்கையை பற்றியும் கவலையாகவும் இருக்கின்றது. அந்த கவலை என்னவென்றால் எனக்கு சில கஷ்டங்கள் இப்பொழுது இருக்கின்றன, அதனை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வழி என்னிடம் இல்லை, எவ்விதம் நான் அதனை தவிர்த்துக் கொண்டு வாழ இருக்கின்றேன் என்பதை பற்றி நான் அறியாமையில் இருக்கின்றேன். எனவே அந்த கவலையானது என்னுள் இருக்கின்றது. கவலைக்கு காரணம் எனக்கு துன்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, துன்பச் சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன், ஆனால் அந்த துன்பச் சூழ்நிலையை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வழி எனக்கு இல்லையே என்ற கவலைதான். பணம் இல்லை, வருமானம் குறைந்திருக்கின்றது, வியாபாரம் தடைப்பட்டிருக்கின்றது, நஷ்டங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன, என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இது கவலை. கவலைக்கு காரணம் எனக்கு அறிவு போதாது, அறிவு இல்லை, இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் வாழ்வதற்கு உரிய அந்த பாதையை அடைய முடியவில்லை என்பது எனக்குள் இருக்கக்கூடிய கவலை எனக்கு அறிவுறுத்துகின்றது. ஒவ்வொருவரும் இதை பற்றி தெளிவாக அறியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். கவலை ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த கவலையானது எனக்கு வழியில்லை, வாழ வழியில்லை என்பதை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கவலையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் என்னுடைய அறிவை இனிமேலும் உபயோகப்படுத்துவதற்கு நான் பயப்பட வேண்டும். என் அறிவுக்கு நான் பயப்படாத வரையில் என் துன்பங்களிலிருந்து விடுதலை அடையக்கூடிய அந்த பாதையை நிச்சயமாக என் இறைவன் எனக்கு காண்பிக்கப் போவதில்லை. பெருமையின் காரணமாகவே நான் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படைக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைக்கு நான் வருகின்றேன். என்னால் முடியும் என்று எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை அடிப்படையை கொண்டு ஆரம்பித்தேனோ, என்னால் முடியும் என்று ஆரம்பித்தேனோ, நான் வாழ வேண்டும் என்று ஆரம்பித்தேனோ அந்த அடிப்படைக்கு வந்து விடுகின்றேன். பெருமையின் காரணமாக நமக்கு எதுவும் தெரியாது என்பதை அறிவிப்பதுதான் கவலை. ஒவ்வொரு உணர்வுக்கும் செய்திகள் இருக்கின்றன, தெளிவான செய்திகள் இருக்கின்றன. உணர்ச்சிகளில் நாம் ஆகும் பொழுது, அதாவது அமைதி என்ற ஒரு சூழ்நிலையை தவிர்த்து மற்ற உணர்ச்சிகளுக்கு நான் ஆளாகும் பொழுது என்னுடைய எண்ணத்தில் நான் அறிவிக்கப்படுவது உங்களுக்கு வழியில்லை, இப்பொழுது இறைவன் பக்கம் திரும்புங்கள். இதுவரையில் பார்வையின் பக்கம் திரும்பியிருந்தேன், இப்பொழுது அகப்பார்வையின் பக்கம் திரும்புகின்றேன். நான் என்னுடைய அகப்பார்வை விட்டும் வெளிப்பார்வைக்கு சென்று விட்டேன். ஆகவே எனக்கு உதவாத அந்த பார்வையின் மீது நான் சென்றுவிட்டதன் காரணமாக எனக்கு உதவக்கூடிய எனக்கு தேவைப்படக்கூடிய அந்த அகத்தின் பார்வையின் பக்கம் வாருங்கள். இறை உணர்வோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அந்த இறை உணர்வானது கவலையோ பயமோ கூடாது என்ற அந்த உணர்வு. அமைதியில் வாழ வேண்டும், நிம்மதியோடு வாழ வேண்டும். அழகான உணர்வுகளோடும் எதிர்நோக்கக்கூடிய முன்னோக்கக்கூடிய சுகமான உணர்வுகளோடும் அது சத்தியம் நமக்கு உண்டு என்பதை அறியக்கூடிய அந்த உணர்வோடும் நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு அழகான உணர்வும் நம்முடைய தேவையாக இருக்கின்றது. அதனை வெறுமனே தேவைதான், நிகழ்ந்தால் நிகழட்டும், அவ்வாறு இல்லை என்றால் போகட்டும் என்று விட்டுவிடுவதற்கு இல்லை. நன்மை அவ்வளவும் எனக்கு அழகானதாக இருக்கின்றது, உண்மை அவ்வளவும் எனக்கு நிகழ வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை எனக்கு உழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது நிகழவில்லை என்றால் ஒரு சிறு துன்பம் எனக்கு உண்டு, சிறு விரக்தி எனக்கு உண்டு. அந்த சுகமான உணர்வுகளை கொண்டு நான் வாழ விரும்புகின்றேன், அது எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இருந்த போதிலும் நிகழ்ந்தால் நிகழட்டும் என்ற அந்த அடிப்படையில் நான் வாடும் பொழுது ஒரு நேரம் வருகின்றது, என்னுடைய காலத்தின் மீது ஒரு நேரம் வருகின்றது. அந்த நேரத்தில் எதனை நான் இன்று அலட்சியப்படுத்துகின்றேனோ, நடந்தால் நடக்கட்டும் என்று, அவ்விதமாக அல்ல, நடந்தே ஆக வேண்டும் என்ற அந்த சூழ்நிலை உருவாகும். நம்பிக்கை என்ற ஒன்றை என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நாளைய விஷயங்கள் சம்பந்தமான உணர்வின் மீது நான் அமைக்க வேண்டும். உணர்வின் மீது எனக்கு நம்பிக்கை வேண்டும். பார்க்கக்கூடிய பொருள்களின் மீது உள்ள நம்பிக்கை ஒருபோதும் கூடாது. ஏனெனில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் என்னை விட்டும் அழியக்கூடியது, நீங்கக்கூடியது. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய உணர்வானது என்னோடு சங்கமித்து இறுதி நாள் வரையில் என்னோடு வரக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய உணர்வு, உணர்வு என்பது பார்க்க முடியாத ஒரு பாக்கியம், அருள் பாக்கியம், அழகானதும் மனதிற்கு ஊட்டமளிக்கக்கூடியதும் எந்த நேரத்திலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த உணர்வு எனக்கு வேண்டும். கவலையும் பயமும் அந்த உணர்வை சாகரித்துவிடும். இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையில் நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கை எனக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை உணர்வின் அடிப்படையில், பொருளாக இல்லை. கவலை இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது அது பொருள் வடிவம் அற்றது. நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், பணம் இருந்தால் கவலை போய்விடும் என்று, உணவு இருந்தால் கவலை போய்விடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உணவும் இருக்கின்றது, பணமும் ஓரளவுக்கு இருக்கின்றது, கவலை எங்கிருந்து வந்தது? மனம் கவலைக்குள்ளாக இருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றி, நாளைக்கு எனக்கு உணவு கிடைக்குமா என்பதை பற்றி. இன்று இருக்கக்கூடிய உணவு நீங்கள் சம்பாதிப்பதாக இருந்தால் நாளைக்கும் நீங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். இன்று இருக்கக்கூடிய உணவு நீங்கள் சம்பாதிக்கவில்லை என்றால் யார் அந்த உணவை உங்களுக்கு இன்னைக்கு அனுமதித்தானோ அவனே நாளைக்கும் உங்களுக்கு அந்த உணவை அனுமதிப்பனாக இருக்கின்றான். பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரையிலும் உங்களுக்கு உணவளிப்பதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். இந்த அடிப்படையை கொண்டு நான் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலையை இந்த அடிப்படையில் நீக்க வேண்டும். உணவை பற்றி கவலைப்படக்கூடாது என்ற அந்த உணர்வை கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். வயிற்றுக்கு நாளைக்கு என்ன உத்தரவாதம் என்பதை பற்றித்தான் உங்களுக்கும் உங்களுடைய பின்னர் இருக்கக்கூடிய பலகீனமான உங்களுடைய சந்தேகங்களை பற்றியும் கவலையாக இருக்கின்றது. இன்று யார் உணவளித்துக் கொண்டிருப்பது என்று உங்களிடம் கேட்டால் உங்களுடைய பதில் நான் என்று கூறுவீர்கள். அப்படியானால் உங்களுக்கு அந்த திறமை இருக்கும் பொழுது நாளைக்கும் அதே திறமையை கொண்டு சம்பாதித்து உங்களுடைய வயிற்றுக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வயிற்றுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் தானே. எங்கிருந்து கவலை வந்தது? சத்தியத்தை கொண்டு இந்த கவலை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கவில்லை, இறைவன் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றான். படைத்தவன் உங்களை பாதுகாப்பதற்கும் பொறுப்பேற்றுக் கொண்டாக இருக்கின்றான். படைத்தவன் உங்களை படைத்து அப்படியே விட்டுடுபோன் இல்லை. உங்களை தாயின் மார்பகத்திலிருந்த பாலை கொண்டு வந்தவன், அதுவரையில் செத்து கிடந்த மார்பகங்கள், அவன் உங்களுக்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதற்கு உதாரணங்கள் பல. இவற்றை நாம் சிந்தித்து உணர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்கு பார்க்கினும் இயற்கை சூழல் நமக்கு பிடிக்கின்றது. அதிலிருந்து நமக்கு உணவு வகைகள் இருக்கின்றன, கனிவர்க்கங்கள் இருக்கின்றன. இவற்றை படைத்தது இறைவன் தான். தானியங்களும் காய்கறிகளும் கனிவர்க்கங்களும் உங்களுக்கு விருப்பமான இறைச்சி வகைகளும் மீன் வகைகளும் எங்கும் எந்த இடத்தில் இருந்தாலும், வானத்திலும் சரி, தரையிலும் சரி, கடல்களிலும் சரி, உங்களுக்காக உணவை அமைத்திருக்கின்றான். இன்னும் உங்களை பலகீனனாக படைத்து மனதால் உங்களை எந்த விதத்திலும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் இடமில்லாமல் மனிதன் உயர்ந்த படைப்பு என்பதை உங்களுக்கு அறிவித்தான். நாமும் கேட்டால் யார் படைப்புகளை உயர்ந்த படைப்பு என்று கேட்டால் நிச்சயமாக மனிதன் தான் உயர்ந்த படைப்பு என்று கூறுவோம். இது சத்தியத்தின் அடிப்படை. இதை நீங்கள் பரீட்சித்து பார்க்கவில்லை. ஆனால் மிகவும் பலகீனமான படைப்பு மனித படைப்பு தான். ஒரு கொசுவுக்கு கூட அதிகாரம் இருக்கிறது நம் மீது. நமக்கு அந்த கொசுவின் மீது மனதளவில் அதிகாரம் இருக்கிறதை தவிர கை கால்கள் உடல் அளவில் நிச்சயமாக என் அறிவை கொண்டும் அதன் மீது எனக்கு சக்தி இல்லை. அதனை விரட்டுவதற்கு முன்பாக நான் மூச்சடைத்து சாக செத்து விடுவேன். ஆல் அவுட் என்பதை உபயோகிக்கின்றேன். அதனை நான் மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட், மஸ்கிட்டோவை கொசுக்களை விரட்டி வந்து நினைக்கின்றேன், ஆனால் அதற்குள்ளாக என்னுடைய நுரையீரலின் செல் அணுக்கள் சாகின்றன. காலையில் எழுந்திருக்கும் பொழுது தலைவலியும் உண்டு. ஏனென்றால் மூச்சு அறைபடுவதை நாம் பார்க்க முடியாது, நாம் உணர முடியாது. ஆனால் படிப்படியாக நம்முடைய நுரையீரல்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய அறிவின் திறமையை கொண்டு நாம் வாழ்கின்றோம். எவ்வளவு தூரத்திற்கு அதிகமான அறிவை நாம் உபயோகப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நச்சுத்தன்மைகள் நம்மை அறியாமலேயே நம்முடைய உடலில் நாம் சுமத்துகின்றோம். ஒவ்வொரு மருந்துக்கும் நச்சுத்தன்மை உண்டு, விஷத்தன்மை உண்டு. அதில் நம்முடைய செல் அணுக்கள் செத்துக் கொண்டிருக்கும் பொழுது உணர்வுதான் நமக்கு அளிக்கும். நான் தூங்கி அறிகின்றேன், கொசுக்கள் இல்லை, ஆனால் நான் அவ்வளவாக நன்றாக உணர்வு பெற்றவனாக வாழ முடியவில்லை, உணர்வு பெற்றவனாக எழுந்திருக்க முடியவில்லை. அந்த நாள் உற்சாகமாக எனக்கு இல்லை, தலைவலியும் லேசான ஏதோ ஒரு மனக்கலக்கமும் இருக்கின்றது. இதனை உணர்ந்தறியக்கூடிய மக்கள் கண்டிப்பாக உணர முடியும். அல்லது நாளடைவில் நான் பழகி போய்விடுவதற்கு முன்பாக அந்த கேடு என்னை தாக்கிக் கொண்டிருக்கின்றது, கொசுக்களை அழிக்கும் பொழுது நானும் அறிந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் பயந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு அறியாத புதிய பலவீனங்களையும், அந்த உடல் பலவீனம் மனதின் சோர்வையும் அதிகரிக்கும். ஏற்கனவே மனதின் சோர்வானது நம்பிக்கை கொள்ள வழி இல்லாமல் இருக்கின்றது, இனியும் அது அதிகரிக்கும் பொழுது நம்முடைய நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கும். நாளுக்கு நாள் நம்முடைய நம்பிக்கையினுடைய திறனும் குறைந்திருக்கும். இன்று நாம் இங்கு வந்திருப்பது நம்முடைய நம்பிக்கையின் திறனை அதிகரிப்பதற்காக வேண்டி. நம்பிக்கை என்ற அந்த உணர்வை இறைவன் எனக்காக அளித்திருக்கின்றான். அது எவ்விதமாக அமைத்திருக்கின்றான் என்றால் தேவைகளாக, அத்தியாவசிய தேவையாக அமைத்திருக்கின்றான் உணர்வை. அந்த உணர்வு பொருள் அடிப்படையிலானது அல்ல என்பதை நாம் அறிய வேண்டும். நன்மையும் தீமையும் சமமாகாது, அழகும் அசுத்தமும் சமமாகாது, உயிர் உள்ளவர்களும் உயிரற்றவர்களும் சமமாக மாட்டார்கள், நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களும் நம்பிக்கையற்றவர்களும் சமமாக மாட்டார்கள். நான் நாளைய வாழ்க்கையை பற்றித்தான் இப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நமக்கு பாக்கியுள்ள வாழ்க்கை, எஞ்சியுள்ள வாழ்க்கை நாளைய வாழ்க்கை மட்டும்தான். அந்த வாழ்க்கையின் பக்கம் நாம் செல்ல விரும்புகின்றோமா இல்லையா என்று கேட்டால், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாளைய வாழ்க்கையை பற்றி எண்ணித்தான் ஆக வேண்டும். நாளைய வாழ்க்கையில் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அந்த வாழ்க்கையை பற்றி இன்று நீங்கள் கவலை கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த கவலை அறிவிப்பது என்னவென்றால், எனக்கு வழி இல்லை, எனக்கு அறிவில்லை என்பதுதான். பணிவை மேற்கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்திற்கு நான் பணிவை மேற்கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்தின் உணர்வுகளுக்கு நான் பணிவை மேற்கொள்ள வேண்டும். என் இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய அந்த உணர்வுக்கு நான் மதிப்பளிக்க வேண்டும். என் நிலையை நான் உணர வேண்டும். என்னுடைய பலவீனத்தை நான் உணர வேண்டும். என்னுடைய கீழான நிலையை நான் உணர வேண்டும். என்னுடைய அறிவு போதாது என்பதை நான் உணர வேண்டும். நான் தரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இறைவன் எனக்கு அறிவித்தால் தவிர எந்த அறிவிப்பும் எனக்கு இல்லை. சத்தியமான அந்த அறிவிப்பை கொண்டு மட்டுமே நான் வாழ முடியுமே தவிர, என்னுடைய கல்வியை கொண்டும் நான் அறிவிக்கப்பட்டதை கொண்டும் நான் கற்பிக்கப்பட்டதை கொண்டும் ஒரு காலம் நான் வாழ முடியாது என்பதை அறிவிப்பதுதான் அந்த கவலை. கவலை என்ற உணர்வு வரும்பொழுது நாம் நம் இறைவனுக்கு அடிபணிய வேண்டும். நம் இறைவன் யார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இருதயத்தில் பேசிக் கொண்டிருப்போம் நம்முடைய இறைவன், உங்களுக்கு வழி இல்லை, நீங்கள் அடிபணியுங்கள். இந்த உணர்வுக்கு சுகமான உணர்வில் வாழ வேண்டும், சுகமான வாழ்க்கையில் வாழ வேண்டும். நஷ்டங்களும் கவலைகளும் தீண்டாத வாழ்க்கையில் வாழ வேண்டும். எந்த விதமான பரிதவிப்பும் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பிற்காலங்களில் அமையக்கூடாது என்றெல்லாம் இறைவன் சதா சர்வ நேரமும் ஒவ்வொரு மூச்சிலும் பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் அறிய வேண்டும். நன்மைகளுக்கு நிகராக எதுவும் இல்லை, நம்முடைய அறிவுக்கு நிகரான தீமை எதுவும் இல்லை, அறிவிப்புக்கு நிகரான நன்மை எதுவும் இல்லை. இறைவன் அறிவிக்கும் அந்த அறிவிப்புக்கு நாம் செவிசாய்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய அறிவுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது. கவலை உங்களுக்கு உண்டு என்று அறிவிக்கக்கூடிய அந்த அறிவு நமக்கு ஆகாது, அதை கீழ்ப்படியக்கூடாது. இவ்விதமாக ஏதேனும் ஒரு கஷ்டம் உங்களை தீண்டுமானால் அந்த நிமிடமே கெட்ட சக்திகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிய வேண்டும். நல்ல சக்தியும் உண்டு, கெட்ட சக்தியும் உண்டு. என்னுடைய எண்ணம் என்ற அந்த சக்தி, அதனை பார்க்க முடியாது, சக்திகளை பார்க்க முடியாது. எண்ணங்களின் அடிப்படையில் சக்திகள் உருவாகின்றன. என்னுடைய எண்ணத்தில் நன்மை இருக்கும் பொழுது நல்ல சக்திகள் என்னை சூழ்ந்து உருவாகின்றன. என்னிடம் கெட்ட சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நான் எப்படி அறிய வேண்டும் என்றால், எனக்கு தீமைகள் தான் பாக்கி இருக்கின்றது, கேடுகள் தான் எனக்கு நிகழும் என்ற எண்ணம் எப்பொழுது ஏற்படுகின்றதோ என்னுடைய உள்ளத்தில் கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டன. தெளிவாக விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். அந்த உணர்வின் மீது விழிப்பாக இருக்க வேண்டும். நான் அருகதையற்றவன் என் அறிவின் காரணமாக. ஆனால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், என் அறிவின் காரணமாக நாளைய வாழ்க்கையை முழுமையையும் இன்னும் 7 ஜென்மங்களுக்கும் நான் வாழ்ந்துவிடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இந்த அகம்பாவம் வேண்டாம். எவ்வளவுதான் நான் தைரியமாக இருந்தாலும் சரி, உள்ளத்தில் எனக்கு ஒரு பயம் அச்சம் இல்லாமல் இல்லை. உங்களுடைய நன்மைகளின் மீது சத்தியமாக நான் நாளைய வாழ்க்கையை விரும்புகின்றேன், நல்ல வாழ்க்கையை விரும்புகின்றேன். நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கவலை மிஞ்சி இருக்கிறது, கவலை எஞ்சியும் இருக்கின்றது, மிகைத்தும் இருக்கின்றது. எனக்கு நடுவே சில சுகமான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு, அதைத் தொடர்ந்து நான் என்னுடைய அறிவுக்கு வரும்பொழுது கவலை ஏற்பட்டு விடுகின்றது. கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய காலங்கள் நமக்கு இனி குறைவாக இருக்க வேண்டும். நம்பிக்கை என்ற அந்த ஒன்றும் சந்தேகமும் நம்பிக்கையற்ற தன்மையும் சமமாகாது. எது சமமில்லையோ ஒன்று ஆகாது, ஒன்று ஆகக்கூடும். நமக்கு ஆக வேண்டும் என்ற அந்த விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் எவருக்கும் தலைவணங்க கூடாது. நாம் மனிதர்களாக இருக்கின்றோம், நாம் அனைவரும் இறைவனுக்கே தலைவணங்குவர்களாக இருக்கின்றோம். எனவே ஒருவர் மற்றவருக்கு மரியாதையை கொடுத்தே வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையை நாம் கொள்ள வேண்டும். யாரொருவரும் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களின் மிகைமையின் காரணமாக அவர் பெரியவர் என்றும் என்னை தாழ்ந்தவர் என்றும் நினைத்தால், அல்லது எனக்கு பொருள்களின் மிகை இருப்பதன் காரணமாக நான் என்னை பெருமையாக உயர்த்தி மற்றவர்களை தாழ்வாக நினைக்கும் பொழுதும் என் இறைவன் என் மீது கோபம் கொள்கின்றான். இறைவன் யார் என்ற அடிப்படையை உணர்கிறோம், எண்ணங்களின் அடிப்படையிலும், அதைத் தொடர்ந்து உடலில் அல்லது எனக்கு வெளிப்புறமாக என்னுடைய சூழ்நிலைகளில் எனக்கு சாதகமாக ஒவ்வொன்றையும் அமைப்பவன் என்ற இறைவன் என்னுடைய உள்ளத்திலும் சரி, அதற்கு சாதகமாக வெளிப்புற பொருளின் அடிப்படையிலும், மனிதன் அடிப்படையிலும், சூழ்நிலையின் அடிப்படையிலும் எனக்கு ஏதுவாக என்னுடைய நன்மைகளுக்கு சாதகமாக ஒவ்வொன்றையும் அமைக்கக்கூடியவன் என் இறைவனாக இருக்கின்றான். நீங்கள் அமைக்கவில்லை, உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை நீங்கள் அமைக்கவில்லை. எனக்கும் ஒருவருக்கும் விரோதம் இருக்கிறது என்றால் அந்த விரோதத்தை ஏற்படுத்தி கொண்டது நான் என் பெருமையின் காரணமாக, மற்றவர்களுடைய உணர்வை மதிக்காதன் காரணமாக விரோதங்கள் ஏற்பட்டன. ஆனால் மற்றவர்களுடைய உணர்வை மதித்து வாடும் பொழுது விரோதம் இல்லை, உங்களுக்குள் நெருக்கத்தையும் இறைவன் ஏற்படுத்தக்கூடும். பெருமையை நீக்குவதும் பிறருடைய உணர்வை மதிப்பதும் இறைவனுடைய பெரும் கிருபையாகும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் இருக்குமா? நான் என்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது நான் பார்க்கும் பொழுது நாளைய வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை எதிர்நோக்கியிருக்கின்றேன். இன்றைய வாழ்க்கையை நான் வாழ்வதும் மரணிப்பதும் சமம்தான். இந்த வாழ்க்கையை நான் தொடர விரும்பவில்லை, நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றோம். அப்படியானால் நான் இறந்த பின்னர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நேற்றைய வாழ்க்கையை விட இன்றைய வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கிறது. ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன்பாக இந்த நாளை பற்றி நான் கவலை கொண்டிருந்தேன். ஆனால் இந்த நாள் அன்று நினைத்தது போல் கவலைக்குரிய நாளாக இல்லை. எனக்கு அறியாமலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். எப்படி நேற்றைய வாழ்க்கையில் இன்றைய நாளை பற்றி கவலைப்பட்டீர்களோ ஆனால் அது நிகழ்ந்து கொண்டிருக்கவில்லையோ, நீங்கள் நினைத்தபடி நிகழவில்லையோ, அதை போன்றே நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் நாளைக்கு ஒரு கவலை மிக்க வாழ்க்கை அது நிகழப்போவதில்லை. உங்களுடைய அனுமானத்தின்படி எதுவும் நிகழப்போவதில்லை, இறைவனுடைய அனுமதியின் பிரகாரம் நிகழ்கின்றது. எனவே உங்களுடைய நம்பிக்கையை எந்த அடிப்படையில் நீங்கள் மேற்கொள்வீர்கள்? உங்களுடைய உணர்வின் அடிப்படையிலா அல்லது நீங்கள் கற்றுக்கொண்ட உங்களுடைய அறிவின் அடிப்படையிலா என்று கேட்டால், நிச்சயமாக என் அறிவின் அடிப்படையில் கிடையாது. என் உள்ளத்தின் அடிப்படையில், உணர்வின் அடிப்படையில், மறைவான அந்த சக்தியின் அடிப்படையில் நன்மையின் மீது நான் என்னுடைய வாழ்க்கையை அமைக்க இருக்கின்றேன். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நாம், சந்தேகத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடையே நாம், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே தேர்ந்தெடுப்பது அசத்தியத்தையும் சந்தேகத்தையும் தீமையையும் தான். நம்புகின்றோம், இதனை நம்பினால் என்ன, நம்பாவிட்டால் என்ன? கெட்ட சகனங்கள் நாம் விரும்ப மாட்டோம், கெட்ட பேச்சுக்களை விரும்ப மாட்டோம், ஆனால் கெட்ட உணர்வுகளை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்? தெளிவாக தெரிந்திருந்தும் எனக்கு கேடு நிகழப்போகிறது என்ற ஒன்று இருக்கின்றது, நிகழக்கூடாது என்ற ஒன்று இருக்கின்றது. நிகழப்போகிறது என்று கூறும்போது என்னுடைய அறிவு கூறுகின்றது, நிகழக்கூடாது என்று அதற்கு எதிராக சொல்லும் பொழுது இதைவிட மிகச்ச சக்தி ஒன்று கூறுகின்றது என்பதுதானே பொருள். என் உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கும் பொழுது என்னுடைய அறிவை நான் கீழாக்கினால் தவிர உணர்வை நம்ப முடியாது, உணர்வை விரும்ப முடியாது. நம்பிக்கை விருப்பம் இந்த இரண்டில் நீங்கள் அறியாத ஒன்றின் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள், அதன் மீது விருப்பமும் கொள்கின்றீர்கள். இனி விருப்பம் கொள்ளும் பொழுது நம்பிக்கை கீழாகிவிடுகின்றது. விருப்பம் எப்படி கொள்கின்றேன் என்றால் என்னுடைய நம்பிக்கையை விட அதிகமாக நான் அந்த நம்பிக்கையை இன்னும் உறுதியாக்கி இது நடக்கத்தான் செய்யும் என்று நான் கொள்ளும் பொழுது விரும்ப ஆரம்பிக்கின்றேன். அந்த விருப்பத்தின் மீது நான் அமைய வேண்டும். நம்பிக்கை கீழே இறங்கிவிடுகின்றது. அதீதமான நம்பிக்கை விரும்புகின்றேன், அது வந்துவிடும் எனக்கு என்று அவ்விதமாக எதிர்பார்க்கும் பொழுதுதான் விருப்பம் ஏற்படுகின்றது. இது நடக்குமா நடக்காதா என்று நான் என்னுடைய அறிவை கொண்டு உரசி பார்க்கும் பொழுது அந்த அளவு விரும்ப முடியாது, நடந்தால் நன்றாக இருக்கும் என்ற அந்த அளவுக்கு தான். அவ்விதமாக யாரும் நம்பிக்கை கொள்ள வேண்டாம். நம்பிக்கையை இன்னும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு விருப்பங்களில் அமைத்துவிடுங்கள். ஏனென்றால் உணர்வை அமைத்தவன் இறைவன், நீங்கள் அல்ல. உணர்வு என்ன என்பது நமக்கு தெரியாது. உணர்வு அவ்வளவும் நன்மைதான். நல்ல சக்திகள் எனக்குள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை அறிய வேண்டும். எங்கிருந்து இறங்குகின்றன என்பதை நான் பார்க்கும் பொழுது, வானங்களில் இருந்து என்னுடைய மூச்சின் காரணமாக, தூய்மையான காற்றின் காரணமாக அது இறங்குகின்றது. அந்த உயிர் மூச்சு தான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வாக இருக்கிறது. அந்த உயிர் மூச்சில் தடை எப்படி ஏற்படுகின்றது என்றால், இந்த உள்ளத்தில் வரக்கூடிய இறங்கக்கூடிய அந்த செய்திகள் எனக்கு விரோதமாகவும் பாதகமாகவும் துன்பச் சூழ்நிலை என்ற ஒன்றையும் அது எனக்கு அறிவிக்குமானால் அந்த நிமிடமே மூச்சு அடைபடுகிறது. இருதயமும் அதனுடைய இயக்கத்தில் தடைபடுகின்றது. நடுக்கங்களும் ஏற்படுகின்றன. நாடின் நரம்புகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கின்றது, நம்மை அறிந்தும் அறியாமலும். உயிர் மூச்சு காற்றுதான், தண்ணீர் உணவு எல்லாம் அதற்கு அப்பால் தான். மூன்றும் அடிப்படை தேவைகள் தான். ஆனால் நீங்கள் உயிர் மூச்சை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த மூச்சில் உங்களுடைய செய்திகள் அடங்கியிருக்கின்றன. அந்த மூச்சு காற்றில் நற்செய்திகள் உணர்வாக அமைக்கப்படுகின்றன. நல்ல செய்திகளாக காற்று தாங்கி வருகின்றது, வானங்களில் இருந்து இறங்குகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். என்னுடைய உள்ளமானது, என்னுடைய நெஞ்சமானது வானத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது. உயிர் மூச்சு அங்கிருந்து ஆரம்பமாகின்றது. அதற்கு பிறகுதான் உங்களுடைய இதய ஓட்டமும். படித்த படிப்புகளை மறந்துவிடுங்கள். உணர்வின் அறிவிப்புக்கு வாருங்கள். சத்தியமா அசத்தியமா என்பதை, உங்களுடைய உயிர் மூச்சை பற்றி எந்த கல்வி அறிவும் உங்களுக்கு அறிவிக்காது. இறைவன் ஒருவனை தவிர, அகிலங்களின் இறைவனாகிய அவன் ஒருவனை தவிர உங்களுக்கு உயிர் மூச்சில் அந்த நெஞ்சத்தில் இறக்கி வைப்பதில்லை. தன்புறம் என்றுள்ள ஒரு செய்தியாக காற்றை அனுப்புகின்றான். அந்த காற்றில் வெறும் காற்று அல்ல, வெறும் ஆக்சிஜன் அல்ல, வெறும் கார்பன் டை ஆக்சைடு அல்ல. நீங்கள் அந்த காற்றில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளாக பார்க்கக்கூடிய 516 அல்லது 1028 இவையெல்லாம் உங்களுடைய மூலக்கூறுகள், வெறும் கடங்கள். அதற்கு உயிரூட்டுபவன் இறைவன் தான். அவ்வளவையும் கொண்டு ஒரு செய்தி வரும் பொழுது அந்த உயிர் மூச்சில் நீங்கள் நம்பிக்கை கொள்கிறானால், அந்த நம்பிக்கை உங்களுக்கு பெரிய மூச்சை, பெருமூச்சை உங்களுக்கு அளிக்கின்றது, நிம்மதி பெருமூச்சை அளிக்கின்றது. அந்த நிம்மதி தான் உயிரோட்டத்தினுடைய சக்தியாக இருக்கிறது. பல சமயங்களில் சிந்தனையில் நான் இருக்கும் பொழுது அந்த சிந்தனை வானங்களின் சக்தியோடு இணைந்திருக்கிறது என்பது பொருள். யோசித்துக் கொண்டிருக்கும் போது உலகத்தினுடைய பொருள்களை பார்த்தும், மனிதர்களுடைய வழிமுறைகளை பார்த்தும், இந்த வழியில் அந்த வழியில் இந்த பொருளை உபயோகித்து வேறு எந்தையும் உபயோகித்து நான் வாழ்ந்துவிடுவேன் என்று ஜடங்களாக இருக்கக்கூடிய உயிரற்ற பொருள்களை நோக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனை நான் என்ன கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இங்கு மூளை வேலை செய்கிறது. பூமிக்கு மூளையும் வானங்களுடைய சக்தியை நம்புவதற்கு, நல்ல சக்தியை நம்புவதற்கு என்ற இருதயமும் நெஞ்சமும் வேலை செய்கிறது. உயிர் மூச்சு அங்கிருந்து ஆரம்பமாகின்றது. மூச்சை பற்றி எவரும் அறிந்ததில்லை, ஆனால் மூச்சு வானங்களில் இருந்து இறங்குகிறது என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், இவர்கள் கொடுக்கக்கூடிய வென்டிலேஷன் நிச்சயமாக மூச்சு அல்ல, அது சாகரிக்கக்கூடிய மனிதனுடைய அற்பமான அறிவு. இதை கொண்டு இவர்கள் மூச்சை கொடுக்க முடியாது. வென்டிலேஷன் எப்ப போட்டாங்களோ அப்பவே அவர்களுடைய இறுதி காலம் என்பது நமக்கு தெரியும். நம்பிக்கை கொள்ளும் மக்கள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தின் மீது, உணர்வின் மீது நம்பிக்கை கொள்ளட்டும். மூளையில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளின் மீது, தரமற்ற கல்வியின் மீது, உயிரற்ற கல்வியின் மீது, உயிர் கொடுக்க முடியாத கல்வியின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாம். அதனை உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாகவும் கொள்ள வேண்டாம். இப்பொழுது உங்களுடைய கல்வி அறிவு அல்லது ஞானமிக்க இறைவனுடைய செய்திகள் உணர்வாக இருக்கின்றன. இந்த இரண்டுக்கும் இடையே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது, நல்ல சக்தியையும் நல்ல உணர்வையும் கொண்டு எனக்கு ஒரு அழகான எதிர்காலத்தை அறிவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் மீது நான் நம்பிக்கை கொள்கின்றனா இல்லையா, என்னுடைய தேவை என்ன என்பதை இப்பொழுது நான் உணர வேண்டும். என்னுடைய தீமைகள் நீங்க வேண்டும். நன்மையும் தீமையும் சமமாகாது. என்னுடைய அறிவு தீமையாக இருக்கின்றது, கெட்டதை தேவை நம்பாது, பார்க்கக்கூடிய பொருள்களை தேவை நம்பாது. என்னுடைய கண் இருந்துவிட்டால் உலகமே இருந்துவிடும், அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை வெறுத்துவிடும். ஆனால் உள்ளத்தின் செழுமையை நான் பார்க்கும் காலமெல்லாம் கண்களும் கண்டிப்பாக உள்ளத்தோடு இணைந்து பார்க்க முடியும். மறைவான செய்திகளையும் பார்க்க முடியும். ஒரு பார்வையில் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிய முடியும். நமக்கு உகந்தவரா நமக்கு பகைவரா என்பதையும் இறைவன் அறிவித்தால் தவிர நாம் அறிய முடியாது. நாம் பலரை நெருக்கமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், அவர்கள் உள்ளத்தில் என்ன நமக்கு எதிராக வைத்திருக்கின்றார்கள் என்பது தெரியாது. உதாரணமாக இறைவனுடைய வாக்குகள் தீவிரமாக இருக்கின்றன. ஒருவர் மரணித்து விட்டால் அங்க இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் அவ்வளவு பேரும் வருவார்கள் சொத்தை பங்கு போட்டுக் கொள்ள. ஆனால் இறைவனுடைய அறிவிப்பு என்னவென்றால், நெருங்கிய உறவினர்களும் அல்லது பெற்றோர்களும் யார் மரணிக்கின்றார்களோ அவர்கள் விட்டு சென்றதில் இந்த நெருங்கிய உறவினர்களுக்கு பங்குண்டு. அந்த பங்கு உண்டு என்று இறைவன் கூறியக்கூடிய வார்த்தையை மனிதர்கள் எடுத்துக்கொண்டது இருக்கும் சொத்தை பங்கு போட்டுக் கொண்டு போகுது. யார் ஒருவர் மரணித்துவிட்டாலும் அவர் அந்த குடும்பத்தை விட்டு செல்கின்றார். உறவினர்களுக்கு அதிலிருந்து பொறுப்பு உண்டு என்பதை அறிவிக்கக்கூடிய அந்த வாசகத்திற்கு மனிதர்கள் எடுத்துக்கொண்டது அவர்களுடைய சொத்துக்களில் பங்கு உண்டு என்பதை. இறந்த அடுத்த நிமிடம் முதலாக பங்கு போட்டுக் கொள்வது என்ன என்பதுதான். இறப்பதற்கு முன்பாக அவருடைய சொத்தாக இருக்கும் பொழுது, அவருடைய குடும்பத்திற்காக அவர் சம்பாதித்தது என்று இருக்கும் பொழுது, இறந்த பின்னர் அந்த குடும்பத்தினுடைய சொத்துக்களை பாதுகாப்பதும், இன்னும் அவர்கள் ஒரு நிலைக்கு அந்த குழந்தைகள் பலகீனமான குழந்தைகள் சந்ததிகள் ஒரு நிலைக்கு வரும் வரையில் அவர்களுக்காக ஆதரவளிப்பதும் நெருங்கிய உறவினர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அவர்களுக்கு சம பங்கீடு உண்டு. ஆண்களுக்கு இரண்டு பங்கு பங்கிடும், பெண்ணுக்கு ஒரு பங்கும். பொறுப்பை ஏற்க வேண்டும், அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டி, இது இறைவனுடைய கட்டளை. ஆனால் இவர்கள் அவர்களது சொத்திலிருந்து ஆண்களுக்கு இரண்டு பங்கு சொத்தை எடுத்துக்கொண்டு பெண்களுக்கு ஒரு பங்கு சொத்து கொடுக்க வேண்டும், அந்த மனைவியையும் குழந்தைகளையும் அனாதையாக விட்டுவிட வேண்டும். அவர்கள் சேரும்போதே எந்த அனாதை விடுதியில் அவர்களை சேர்க்கலாம் என்றுதான் வருவார்கள். இது இறை உணர்வுக்கு விரோதமானது. இதன் காரணமாகவே சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது நம்முடைய சமுதாயம். சொத்துக்கள் இருந்து பங்கெடுக்க கூடாது என்பது உணர்வு. அந்த உணர்வு சரி என்று கூறும். ஆனால் நாம் நம் கல்வியறிவை கொண்டு மாற்றிக்கின்றோம். அந்த சொத்துக்களிலிருந்து நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டுமே தவிர, அந்த சொத்துக்களை பாதுகாத்து பலகீனமான அந்த சந்ததிகள் ஒரு நிலைக்கு வரும் வரையில் அவர்களுடைய சொத்துக்களின் மீது நாம் பொறுப்பேற்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையின் அன்றாட தேவைகளுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கும் யார் மரணிப்பதற்கு முன்பாக அந்த குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒரு நபர் கவனித்துக் கொண்டிருந்தார் அந்த குடும்பத்தை, இப்பொழுது 100 பேர் 200 பேர் இருக்கின்றார்கள் உறவினர்களாக. அவ்வளவு பேரும் சேர்ந்து அந்த ஒரு குடும்பத்தை கவனிக்க முடியாதா? அவர்களிடமிருந்து சொத்துக்களை அபகரித்து செல்ல வேண்டுமா? தரித்திரம் பிடித்த மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய வாக்குகளுக்கு எதிரானதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் கூட இறந்த அந்த குடும்பத்துக்கு கருணை காட்ட முடியாது, பதிவு கிடையாது. அந்த குழந்தைகளை எந்த ஆசிரமத்தில், அநாதி ஆசிரமத்தில் சேர்க்கலாம் என்றுதான் இருப்பார்கள். இது நம்முடைய அறிவும் உணர்வுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன் நாம் துன்பத்துக்குள்ளாக இருக்கின்றோம்? இறைவன் கூறுகின்றான், யார் ஒருவர் நீங்கள் இருந்தாலும் பலகீனமான சந்ததிகளை யார் விட்டுச் செல்வார்களோ அவர்கள் பயந்து கொள்ளட்டும். அவர்கள் ஒரு இறப்பின் வீட்டுக்கு செல்லும் பொழுது, இறந்துவிட்ட ஒரு தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு செல்லும் பொழுது பயந்து கொள்ளட்டும். தங்களுக்கு பின்னால் பலகீனமான சந்ததிகள் இருக்கின்றன, அவர்களை இவர்கள் விட்டுச் செல்லலாம். அப்படி நேர்ந்தால் உங்களுடைய கதி என்ன என்பதை கொஞ்சம் கவனித்து பயந்து நடந்து கொள்ளுங்கள். அந்த இறந்தவர்களின் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கள், உங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒருவர் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறார் அந்த குடும்பத்திற்காக வேண்டி, மனைவி மக்கள். இவர் இறக்கும் பொழுது வருமானம் நின்றுவிட்டது. நிரந்தர வருமானம் இல்லாத நிலையில் ஒவ்வொரு நாளும் அவர் சம்பாதிப்பதுதான் அவருடைய குடும்பத்திற்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இறைவனுடைய வாக்கு என்ன என்பதை. ஆனால் இறந்துவிட்டால் 100 பேர் வருவாங்க, கூடுவாங்க, 200 பேர் கூடுவாங்க. அவ்வளவு பேருக்கும் இந்த 500 ரூபாய் பங்குபட முடியாது. 5 ரூபாய் கொடுக்க முடியாது இல்லை. எப்படி நாம் இவர்களை உறவினர்கள் என்று எடுத்துக் கொண்டிருக்கின்றோம்? இறைவன் இப்பொழுது அறிவிக்கின்றான், உங்கள் உறவினர்களில் உங்களுக்கு பகைவர்கள் யார், உங்களுக்கு விரோதிகள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதற்காக வேண்டியே இந்த பங்கு உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பங்கை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்களானால் ஒரு உறவினனும் வரமாட்டான். தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள் இருக்காது, இறந்து போயிட்டார். ஆனால் இதுதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முறை என்று இறைவன் அறிவிக்கின்றான். என்னுடைய அறிவுக்கும் உணர்வுக்கும் உள்ள வித்தியாசத்திற்காக ஒரு சிறிய உதாரணம் இது. பங்கு போட்டுக் கொண்டு இறந்தவர் விட்டு சென்றதிலிருந்து எவ்வளவு சீக்கிரமாக அபகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அபகரிக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய உறவினர்கள். உங்களுடைய உறவை இறைவனோடு மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், அவன் உங்களை பாதுகாக்க சிறந்தவன். உங்களுடைய நன்மைகளுக்கும் உங்களுடைய தீமைகளுக்கும் இடையே நீங்கள் இறைவனுக்கும் உங்களுடைய மனித சமுதாயத்திற்கும் இடையே நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இது. அந்த காலத்தருணம் நெருங்கிவிட்டது. மனிதர்கள் மனிதர்களை சூறையாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எவ்வளவுதான் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, இவர்களில் பகைவர்கள் யார், உங்களுக்கு உதவி செய்வர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்கள் இறைவன் அறிவான். உங்களுக்கு பின்னால் உங்களுடைய சந்ததிகளுக்கு என்ன நேருமோ என்று பயப்படுவது உங்களுடைய உறவினர்களை கொண்டு மட்டும்தான். அவர்கள்தான் உங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். இன்று முதலாக அவர்களுக்கும் நன்றறிவும். உங்களுடைய சந்ததிகள் நிச்சயமாக பலகீனமான சந்ததிகளாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய இறைவன் அனுமதியை கொண்டு ஞானங்களை பெற்றவர்களாகவும் உயர்ந்து விளங்கக்கூடிய அந்த வகையிலும் அவர்கள் தங்களை தாங்களே இறைவனோடு இணைத்துக் கொண்டு சிறந்து விளங்குவார்கள். இறைவனும் அவர்களுக்கு பக்கபலமாக தற்செய்திகளைக் கொண்டும் நல்லாட்சிகளைக் கொண்டும் அவர்களை நல்ல சகுனங்களைக் கொண்டும் அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையைக் கொண்டும் இறுதி நாள் வரையில் அவர்களை வாழச் செய்வான். அந்த பயம் இப்படி இருக்க வேண்டும். அறிவை கொண்டு அவர்கள் வாழ முடியாது. படிப்பறிவை கொடுத்து விட்டால் வாழ்ந்துவிடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நாமும் படித்துவிட்டு வந்திருக்கின்றோம். ஆனால் நாளை வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. கவலை இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய உள்ளம் அதிர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய உள்ளத்திலிருந்துதான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது. நன்மை உங்களுக்காக எதிர்பார்க்கக்கூடியது, தீமையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது. எனவேதான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் உடனே எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று கூறுவீர்கள். நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை என்பதை நான் தெளிவாக அறிய வேண்டும். என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அறிவிப்பு கூறுகின்றது நாளைய வாழ்க்கை அமைய வேண்டும், சீராக அமைய வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும் என்று. இப்பொழுதும் கூட கவலையோடு தான் நாம் உட்கார்ந்திருக்கின்றோம். கவலை இருக்கும் காலமெல்லாம் நான் இறைவனோடு இல்லை என்ற அறிவோடு சார்ந்திருக்கின்றேன். என்னுடைய மக்களோடு மனிதர்களோடு நான் சார்ந்திருக்கின்றேன். இவர்களை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை தவிர வேறு அதற்கு பொருள் கிடையாது. மனிதர்களுடைய அறிவை கொண்டு ஒரு காலம் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அடைய முடியாது. மாறாக தீமைகளை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ள முடியும். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக இந்த உணர்வு அறிவிப்பாக அமைய வேண்டும். எந்த ஒரு மனிதனுக்கும் அடுத்த மனிதர் உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த மனிதர் சுமையேற்றப்பட்டவர். ஒவ்வொருவரும் சுமையேற்றப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்தில் சுமையேற்றப்பட்டவர்கள் கவலை என்ற ஒன்று என்ற சுமையை காட்டுகின்றது. அமைதி அந்த சுமையை நீங்கி இருக்கிறது. கவலையோடு நெஞ்சம் பாரமாகவும் இறுக்கமாகவும் இருக்கின்றது, பரிதவிப்போடும் இருக்கின்றது. இது நமக்கு கூடாது என்று இறைவன் அறிவிப்பும் இருக்கின்றது. அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய உலகம் மாறுகின்றது. உங்களுக்காக படைக்கப்பட்ட அந்த உங்களை சுற்றுமுள்ள சுற்றுப்புற சூழல் மாறுகின்றது. காற்று சீராக அமைகின்றது. அந்த காற்றில் இறைவனுடைய செய்தியை தாங்கி உங்களுடைய நெஞ்சங்களில் பரவுகின்றது. உணர்வு என்பது காற்றிலிருந்து இறைவனுடைய செய்தியாக நெஞ்சங்களில் பரவுவது. அதனை நான் ஏற்கும் பொழுது அந்த பெருமூச்சு, அந்த உள்மூச்சு, நிம்மதி பெருமூச்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய புதிய உத்வேகத்தின் உயிரோட்டத்தின் ஆரம்பம், அடையாளம். அதே சமயத்தில் இந்த செய்திகளை மறுக்கக்கூடிய சூழல் இருக்குமானால் கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டு எனக்கு கேடுதான் என்ற அந்த அறிவிப்பை கொண்டுவிடுகின்றது. நான் ஏக்கப்பெருமூச்சில் வாழ்கின்றேன். என்னுடைய மூச்சை விட்டுவிடுகின்றேன். இருக்கக்கூடிய மூச்சையை விட்டுவிடுகின்றேன். மற்றவர்களெல்லாம் பார்க்கும்போது நன்றாக வாழ்கின்றார்கள் என்று என்னுடைய அனுமானம் கூறுகின்றது. ஒவ்வொருவருக்கும் நல்ல வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த எண்ணம் இறைவன் அமைத்திருக்கின்றான். வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நிம்மதிக்குரிய வாழ்க்கை கிடையாது என்பதையும் அறிவித்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் சுமையேற்றப்பட்டவன். வெளிப்படையாக அவர்கள் பட்டினங்களில் உல்லாசமாக தெரிவதும் ஆடம்பரமாக தெரிவதும் இவர்களுக்கு அவர்கள் நன்றாக வாழ்வதை போன்ற அவருக்கு எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. இவர்களுடைய புறப்பார்வையில் அவ்வளவுதான் அவர்களுக்கு விளங்கும். அகப்பார்வையை கொண்டு பார்ப்பீர்களானால் ஒவ்வொருவரும் நிச்சயமாக சுமையேற்றப்பட்டவர்கள், கவலையை கொண்டிருப்பவர்கள், நாளைய வாழ்க்கை பற்றிய பயத்தையும் கொண்டிருப்பவர்கள். இன்னும் தங்களுடைய நஷ்டங்களை பற்றி அவர்கள் துயரமும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நாளைய வாழ்க்கையை பற்றிய எண்ணம் நமக்கு இருக்கும் வரையில் இன்று நான் கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நன்மையும் தீமையும் சமமாகாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் நான் நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் சமமில்லை. உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் அமைய வேண்டும். எண்ணங்களில் சிதறக்கூடாது. எண்ணத்தின் மீது நீங்கள் அமையுங்கள். அந்த எண்ணத்தில் இறைவன் உங்களுக்காக அறிவிப்பது என்னவென்றால் சுகமான வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் சுகமும் சுகவீனமும் வேதனைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று நீங்கள் தத்துவம் பேச வேண்டாம். உங்களுடைய அறிவை நீங்கள் உபயோகிக்காதீர்கள். என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது சுகமும் துக்கமும் வந்து கொண்டுதான் இருக்கும் என்று கூறுவீர்களா, அல்லது சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று கூறுவீர்களா? என்ன உள்ளத்தில் இருக்கின்றதோ அதனை நீங்கள் ஏற்று பழகுங்கள். அதனை நீங்கள் நம்பி பழகுங்கள். நம்பிக்கை என்பது என்னிடம் எது இல்லையோ அதனை நம்புவது நம்பிக்கை. நான் எதனை நம்ப முடியாதோ அதனை நம்புவது நம்பிக்கை. நான் எதனை நம்ப முடியுமோ அதனை நம்புவது நம்பிக்கை அல்ல. நான் நம்புவது இந்த உலகத்தில் மனிதர்கள் எந்த வழிமுறைகளையெல்லாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த வழிமுறையை தவிர நான் நம்புவதற்கில்லை. அது பார்வைக்குரியது, வெளிப்பார்வையில் தோன்றக்கூடியது. அவ்வளவையும் நம்புவது நமக்கு அழிவை நமக்கே ஏற்படுத்திக் கொள்வதற்கான சூழ்நிலையாக எனக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதுதான். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்பங்கள். அங்கு இருப்பதெல்லாம் நீங்கள் எதனை வாழவில்லையோ அது வாழ வேண்டும் என்று, அந்த வாழ்க்கை வேண்டும் என்று. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்திற்கோ என்னுடைய சந்ததிகளுக்கோ எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை அவர்கள் மரணிக்கும் வரையில் அமைய வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் விரும்புகின்றது. இது செய்தி, காற்றிலிருந்து வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய செய்தி. இறைவன் அந்த காற்றில் செய்திகளை அமைத்து உள்ளுணர்வாக அதனை அமைத்து அதிலிருந்து உள்மூச்சையும் உயிர் மூச்சையும் படைக்கின்றான். நாளைய வாழ்க்கைக்காக வேண்டும் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது பார்க்க முடியாததன் மீது நம்பிக்கை. உங்களுடைய உடலை பார்க்க முடியும், நம்ப முடியாது, ஆனால் உயிரோட்டம் வேண்டும். பார்க்க முடியாதது நம்பித்தனாக வேண்டும். உடல் மோசமாகிக் கொண்டே இருக்கின்றது, கை கால்கள் விழுந்து விட்டன, ஆனால் உள்ளம் கூறுகின்றது கை கால்கள் மீண்டும் வர வேண்டும் என்று. நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் கை கால்கள் விழுந்து விட்டால் வராது என்று. பிறகு நான் என்ன செய்ய முடியும்? மற்றவர்களை நம்பி வாழ வேண்டும். இப்பொழுது நான் இறைவனை கேட்கின்றேன், என் கை கால்களை உறுதியாக எனக்கு அமைத்துக் கொண்டு யாரையும் நம்பி வாழ வேண்டிய, யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று இப்பொழுது நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள். அந்த ஒரு எண்ணத்தின் காரணமாக என்று கை கால்களை இயங்கிக் கொண்டிருக்கின்றன. வாழும் காலமெல்லாம் நிச்சயமாக கை கால்கள் இயங்கும். யார் அதை பற்றி கவலை இல்லாமல் அக்கிரமங்களிலும் அநியாயங்களும் ஈடுபட்டுக் கொண்டு மற்றவர்களையும் துன்புறுத்தி அவர்களுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொள்ளடிப்படையிலும் மனநிலையிலும் சுமையை ஏற்படுத்தி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மேற்கேடான வாழ்க்கை உண்டு. அவர்கள் இறைவனுடைய செய்தியை மறுத்தவர்கள், நிராகரித்தவர்கள். தங்களுடைய உள்ளத்தில் உணர்வாக கொண்டிருந்த போதிலும் அந்த உணர்வை மதிக்காமல் தங்களுடைய பெருமையில் அதனை எதிர்த்து மறுத்தவர்களாகவும் ஆணவம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அவர்களுக்கு காலம் நெருங்கிவிட்டது. நாம் அந்த வகையில் வாழக்கூடாது. பெருமை கொண்ட மனிதர்களாக வாழ வேண்டும். நான்கு மேல் மதிக்கத்தக்க அளவில் வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். என் இறைவன் என்னை மன்னிக்க வேண்டுமே என்ற அந்த பணிவுடனும், என் இறைவன் என்னை மன்னித்தது எனக்கு வாழ்க்கை இல்லையே என்ற அந்த பயபக்தியுடனும் வாழ்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது. நம்பிக்கை உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் நன்மையை நம்புவீர்களானால், கவலை என்பது நீங்கள் தீமையை நம்பியிருக்கின்றீர்கள், உங்களுக்கு கேடுதான் என்பதை நம்பியிருக்கின்றீர்கள். நாளைய வாழ்க்கையை பற்றித்தான் கவலை. அந்த கவலையில் நான் கேடுதான் நிகழும் என்று நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன். எனவே எனக்கும் அந்த இலக்குக்கும் பாதை உறுதியாகிவிட்டது. நான் அந்த பாதையில் தான் செல்வேன், அந்த பாதையில் தான் நான் அனுமதிக்கப்படுவேன். இறைவனுடைய வாக்கு ஒன்று இருக்கின்றது, மேலங்கி வாருங்கள், உங்களுக்கு நன்மையான வாழ்க்கை உண்டு, கவலையற்ற வாழ்க்கை உண்டு, கவலையும் பயமும் நீங்கள் பட வேண்டாம் என்று இறைவன் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த வாக்கின் மீது நீங்கள் நிலைத்து எழுங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் அந்த இலக்கிற்கும் இடையே தொடர்பு உறுதியாகிவிட்டது. இனி வாழும் காலமெல்லாம் உங்களுடைய கவலை படிப்படியாகவும் நீங்கும், இப்பொழுதும் நீங்கிவிடலாம். எந்த தீமையையும் கொண்டு நீங்கள் வாழ வேண்டாம். நாளைய வாழ்க்கையை பற்றி நன்மையை கொண்டு மட்டுமே வாழுங்கள். நல்ல பேச்சையே பேசுங்கள், நல்ல எண்ணத்தையே கொள்ளுங்கள். இது நம்பிக்கையினுடைய அடையாளம். உங்களுடைய உயிர் மூச்சு விளங்க ஆரம்பிக்கும். அதாவது காற்றிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுடைய உள்ளத்தில் விளக்கமாக அமையும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படாது. ஒவ்வொரு மூச்சும் என் இறைவனிடமிருந்து செய்தியை தாங்கி வருகிறது என்பதை அறிய வேண்டும். அது வெற்று மூச்சல்ல, வெற்று காற்றல்ல, இவர்கள் கூறுவதை போன்று. உள்ளம் என்ற ஒன்று என்றும் திறந்திருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் இறைவனுடைய செய்திகளாக இருக்க வேண்டும். அதுவே உங்களுடைய நாளைய வாழ்க்கையினுடைய உறுதியான அடித்தளமாக அமைய வேண்டும். இன்று அந்த அடிப்படை அமைய வேண்டும். கவலையோடு உட்கார்ந்திருக்கின்றோம். இறைவனுடைய பாதையில் நமக்கு விடிவு கிடைக்குமா என்று. இறைவனுடைய பாதை எங்கும் இல்லை, நெருக்கமாக இருக்கின்றது, உங்களுடைய உயிர் மூச்சாக இருக்கின்றது. அந்த உயிர் மூச்சு உங்களுக்கு உங்களுடைய சுவாசத்தில் இறக்கக்கூடிய இறைவனுடைய செய்தி. காற்று இறைவனுடைய செய்தியை தாங்கி உள்ளத்தில் இறங்குகின்றது. அந்த செய்தியை நீங்கள் கிரகிக்க வேண்டி உங்களுடைய நெஞ்சம் விரிவடைகின்றது, செய்தியும் அங்கு இறங்குகின்றது. பிறகு அந்த செய்தியை கிரகித்த பின்னர் உங்களுடைய காற்று வெளியேறுகின்றது. உங்களுடைய அசுத்தங்களை, அவநம்பிக்கைகளை வெளியேற்ற வேண்டும். உங்களுடைய வெளிப்புற காற்று, மூச்சு காற்று வெளிப்படும் பொழுது, சுவாச காற்றை வெளியேற்றும் பொழுது உங்களுடைய அசுத்தங்களும் உங்களுடைய தீமைகளுக்குரிய எண்ணங்களும் அவநம்பிக்கையும் வெளியேற வேண்டும். உள் மூச்சு சிறப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சுமையேற்றப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கவலையில் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நம்புகின்றீர்கள். இறைவனை பார்ப்பதில்லை, ஒரு காலம் பார்க்க முடியாது. இது உணர்வு. மகாசக்தியை, இந்த கண்ணுடைய அற்புதமான சக்தியை கொண்டு பார்க்க முடியாது. இந்த ஐந்து புலன்களை கொண்டும் நீங்கள் அறியவும் முடியாது. ஆனால் உணர்வு அறிவிக்கப்பட்டுவிட்டது. நிச்சயமாக இறைவன் இருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. இறைவன் எத்தனை என்று கேட்டால் ஒருவன் தான். வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டால் இரண்டு இறைவர்களா தெய்வங்களா? ஒன்றுதானே என்று கேட்டால் ஒன்றுதான். அப்படியானால் அவனை நீங்கள் பார்த்திருக்கின்றன கேட்டால் இல்லை. அவ்விதமாக இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் உங்களுடைய கற்பனைகளை தெய்வங்களாக எடுத்துக் கொண்டீர்கள் என்ற அடுத்த கேள்வி வரும் பொழுது நாம் அமைதியாகி விடுகின்றோம். அவ்வாறு தான் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம், அவ்வாறு தான் எங்களுடைய வழிமுறைகளில் நாங்கள் கண்டோம், அந்த வழிமுறைகளில் நாங்கள் பின்பற்றுகின்றோம், வேறு என்ன வழி என்று கேட்பார்கள். எப்படி நான் அதனை வழிபடுவது என்று கேட்கின்றார்கள். உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது பார்க்க முடியாது, மனம் என்ற ஒன்று இருக்கிறது பார்க்க முடியாது, அதில் நம்பிக்கை என்ற ஒன்று வேண்டும், அதுவும் பொருள் அல்ல, உங்களுடைய உயிர் அதிலிருந்து பிறக்க ஆரம்பிக்கிறது, அந்த உயிரையும் பார்க்க முடியாது. இவ்வளவையும் பொருளை வைத்துக் கொண்டால் நம்புகின்றீர்கள், பொருள் உணர்வை கொண்டு நம்புகின்றீர்களா இல்லையா? இதை படைத்தவனுக்கு மட்டும் எப்படி பொருள் இருந்தால் மட்டும்தான், பொருள் அடிப்படை இருந்தால் மட்டும்தான், உருவத்தின் அடிப்படை இருந்தால் மட்டும்தான் நம்புவேன் என்று கூறுகின்றீர்கள். உங்களுடைய நல்லுணர்வுக்கு இது ஒரு சவால், இது ஒரு அழகான கேள்வி. நான் பார்க்க முடியாததை நம்பும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கின்றது, என்னுடைய உயிர் மூச்சு சிறப்பாக இருக்கின்றது என்ற பொருள், என்னுடைய விளங்கும் தன்மை சிறப்பாக இருக்கின்றது என்ற பொருள். எனவே கவலை என்னை விட்டு நீங்கும். தீமை என்னிடம் இருக்கிறது நம்புகின்றீர்கள், அதனை உபயோகப்படுத்துவதால் என்ன பலன்? இவர்கள் கூறுகின்றார்கள் மூளை சாவு என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். கெட்ட அறிவின் கேடு உளறுகின்றான் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு அதனை டிஸ்மிஸ் செய்யாமல், புறக்கணிக்காமல், நிராகரிக்காமல், இது ஒரு அறிவு போதும் என்று எண்ணிக்கொண்டு மூளை சாவு, நீங்கள் உங்களுடைய உறுப்புகளை தானம் செய்யுங்கள். இருக்கிற உறுப்பை வச்சுக்கிட்டு இவனை காப்பாற்ற தெரியல, இவனை சாகரிச்சு இவன் உறுப்பை கொண்டு சாவ போற உன்னத்துடன் காப்பாற்ற போறான். உயிரை பற்றி யாருக்கு தெரியும்? உயிரை பற்றி யாருக்கு தெரியும் என்ற அந்த ஒரு கேள்விக்கு பதில் எனக்கு தெரியும் என்று கூறக்கூடியவன் எழுதி கொடுக்க வேண்டும், நான் இவனை காப்பாற்றுவேன் என்று எழுதி கொடுக்க வேண்டும். பிறகு அந்த நோயாளியை தொட வேண்டும். செய்வாரா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நான் காப்பாற்றிருப்பேனேன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டா பேசுவாங்க. ஆனா இறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சது செஞ்சுட்டோம், இனிமேல் நீங்க இறைவனை வேண்டிக் கொடுக்கணும் என்று கூறுவார்கள். 1 மாதம் 2 மாதம் கழித்து எப்படி இந்த மனிதர்களை நம்பினோம்? நம்பிக்கை என்பது பார்ப்பதன் மீது மட்டும் நம்பிக்கை கொள்வது நம்பிக்கை என்று கொண்டிருந்தோமே, அது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று. பார்ப்பது எதுவுமே பொய்யானது, நிகழ இருக்கக்கூடியது சத்தியமாக எனக்கு தேவையானது, என்னுடைய கேடுகளின் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் கவலை கொண்டு வாழ்வேன் என்னால், எனக்கு நாளைய வாழ்க்கைக்கு எதனை நான் இலக்காக வைத்திருக்கின்றேனோ கவலைதான் என்று அதோடு என்னுடைய வாழ்க்கை இணைந்து விட்டது. இனி எந்த முயற்சி செய்தாலும் அதை நோக்கித்தான் செல்லும். நல்லதாக நினைத்துக் கொண்டு நான் செய்தாலும் சரி, அதனை நோக்கித்தான் செல்லும். நான் நன்மையை விரும்பிவிட்டேன் என்று இருக்கும்போது எனக்கு வந்த நன்மைக்கு இடையே பாதை, மறைவான பாதை எனக்காக தெளிவாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது. இது இறைவன் செயல். இறைவனுடைய செயல்பாடுகளை கொண்டும் இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டும் நீங்கள் வாழ வேண்டுமா, அல்லது உங்களுடைய மனித அறிவினுடைய கேடுகளை கொண்டு வாழ வேண்டுமா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மூளையை இயக்குவது மனமா வேறெதுமா? இன்று என் மனம் இங்கு வர வேண்டும் என்று விரும்பிய பிறகுதான் மூளை வேலை செய்கின்றது. நான் பேச வேண்டும் என்று விரும்பிய பிறகுதான் அந்த மூளை வேலை செய்கின்றது. இத்தனை நேரத்திற்கு நான் என்னுடைய பேச்சை முடிக்க வேண்டும் என்ற நினைப்புத்தான் அந்த பேச்சை முடிக்கிறது. அவிதமாகவே என்னுடைய பேச்சினுடைய சத்தியம் அவ்வளவு பேருக்கும் நீ இறக்கி கொடு, அவை உதவியாக்கிவை என்று கேட்கும் பொழுது அவ்வளவும் அது சத்தியமாகும், சாத்தியமாகும். இன்று இல்லாவிட்டாலும் நாளை என்ன நன்மையாக இருக்கிறது? எப்பொழுது நன்மையாக இருந்தால் உங்களிடம் எதிரையும் எதிர்பார்க்காத நிலையில் அது நன்மையாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு செய்தியை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் செய்யாததை கொண்டு கூறக்கூடாது. ஊருக்கு உபதேசம் அல்ல, முதலில் அது நமக்கு உபதேசம். ஊருக்கு உபதேசம் கூடாது என்பது வெறுக்கக்கூடிய, ஊருக்கு உபதேசம் என்பது வெறுக்கக்கூடிய செயல், கூடாது என்பது நச்சல். இறைவனுடைய வாக்கு நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகின்றீர்கள்? நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களானால் அது நிகழும் வரையில் பொறுமையாக இருந்தால் என்ன? அது நிகழும் போது ஏன் பேச வேண்டும்? முன்னுதாரணமாக நீங்கள் நினைப்பீர்களே, எதற்காக பேச வேண்டும்? ஏன் அவசரம்? அவசரமும் பொறுமையும் சமமாகாது, நன்மையும் தீமையும் சமமாகாது, நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் சமமாகாது, உணர்வும் உணர்ச்சிகளும் சமமாகாது, இன்றைய வாழ்க்கையும் நாளைய வாழ்க்கையும் சமமில்லை. நாளைய வாழ்க்கையை நன்மையை விரும்புங்கள். உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. தனியாக இறை வழிபாடு என்பது கிடையாது. மனிதர்கள் கற்பித்துக் கொடுத்தது அவ்வளவும் மாயையானது, பொய்யானது, வீணான செயலாக இருக்கின்றது. வெறும் பொருளடிப்படையில் நாம் உருவ வழிபாட்டை பண்ணிக் கொண்டிருக்கின்றோம். தெய்வ வழிபாடு என்பது உணர்வு முக்கிய வழிபாடாக இருக்க வேண்டும். உணர்வோடு சார்ந்து விடுங்கள், உள்ளத்தோடு சார்ந்து வாடுங்கள். அந்த உள்ளத்தில் தான் உங்களுடைய நாளைய வாழ்க்கை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. அதை கொண்டு மட்டும்தான் நீங்கள் கவலையும் அடைகின்றீர்கள், அமைதியும் அடைகின்றீர்கள். வெளிப்புற வாழ்க்கையில் எவ்வளவு கோடிகளை வைத்திருந்த போதிலும் சரி, எத்தனை 1000 கோடிகளை வைத்திருந்த போதிலும் சரி, எவ்வளவு பணபலம் கொண்டவர்களாகவும் ஆதிக்க பலம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, மக்கள் தொகையினத்திற்கு இருந்தாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, நிகழ வேண்டிய அந்த காலம் வரும்போது நிகழ்ந்து தீரும். அன்று யாரெல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தார்களோ அவர்கள் அன்று உதவி செய்ய மாட்டார்கள். நீங்கள் அவ்வளவு வேலையும் கொடுத்துட விரும்புவீர்கள், அவ்வளவையும் கொடுத்துட விரும்புவீர்கள், பூமி நிறைய தங்கம் இருந்தாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேதனைக்கும் உங்களுடைய தண்டனைக்கும் ஈடாக கொடுத்துட விரும்புவீர்கள், ஒருபோதும் உங்களை வந்து அது ஒற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சிபாரிசுகளும் கிடையாது, பேரங்களும் கிடையாது, நட்பும் உறவும் பேரங்களும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்று நாம் அடக்க வேண்டும். பணத்தைக் கொண்டு வாழ்ந்துவிடலாம் என்று இல்லை, கண்கூடாக பல சாட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், பயப்பட வேண்டும். மனிதர்களை நம்பியோ, பொருள்களை நம்பியோ, பணத்தை நம்பியோ, அதிகாரத்தை நம்பியோ வாழ முடியாத அந்த நேரம் வரும் பொழுது இறைவனுடைய காரியம் அங்கு நிகழ்ந்து தீரும் என்று நாம் அஞ்சுகின்றோம். என்னுடைய குடும்பத்தினர் அங்கத்தினர்களை நான் நம்பி வாழ்கின்றேன். என் பெற்றோர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், என் பிள்ளைகள் உதவி செய்வார்கள், பேரன்மார்கள் உதவி செய்வார்கள், சுற்றம் சூழல்கள் எனக்கு உதவி செய்யும், இவ்வளவு பேரும் எனக்கு தேவை என்று நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருவரும் சுமையேற்றப்பட்டவர்கள். தங்களுடைய சுமைகளை பிறன் மீது சுமத்தலாமா என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கிறது என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் கவலை இருக்கின்றது, எப்படி ஒருவர் மற்றவரை வாழ வைக்க முடியும்? தன்னுடைய வாழ்க்கையை பற்றியே நாளைக்கு பெரும் கவலை இருக்கும் பொழுது எப்படி நாம் மனிதர்களை நம்ப முடியும், பிள்ளைகளை நம்ப முடியும், பேரன்களை நம்ப முடியும், அல்லது குடும்ப அங்கத்தினர்கள் எவ்வளவு நம்பி வாழ முடியும்? என்னுடைய இறைவன் ஒருவன் எனக்கு போதுமானவன் என்ற அந்த உணர்வு இருக்கும் வரையில் நாம் தாழ்ந்து விட்டவர்கள், வாழ்க்கையில் மனம் தளர்ந்து போனவர்கள். இந்த தளர்ச்சி 25 வயதாக இருந்தாலும் சரி, 50 வயதாக இருந்தாலும் சரி, இந்த தளர்ச்சி தான் உண்மையான தளர்ச்சி, உங்களுடைய வயதின் தளர்ச்சி கிடையாது. நன்மையும் தீமையும் சமமாகாது, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு அவசரப்பட்டு நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்றிவிட வேண்டாம், இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று. யாரொருவருக்கும் எந்த நோயும் வரக்கூடாது. என் இறைவனை உன் அறிவிப்பை கொண்டும் உன்னுடைய ஞானங்களை கொண்டும் என்னை வாட வைப்பாயாக. கல்வி அறிவும் இறை ஞானமும் சமமாகாது, நன்மையும் தீமையும் சமமாகாது. பொறுமையை கொண்டு இருப்பவர்களுக்கு, நன்மையை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த ஏற்றுக்கொண்ட நன்மைக்கு இறைவன் தன்புறத்திலிருந்து அவர்களுக்கு உருவாக்கியும் கொடுப்பான், அவர்களுக்கு உருவாக்கக்கூடிய சக்தியையும் கொடுத்து அந்த ஞானங்களில் அவர்களை வாழவும் வைப்பான். மறைவான வாழ்க்கைக்கு, உள்ளத்தின் வாழ்க்கைக்கு ஞானங்கள் அவசியம். கைகால்கள் இயக்கங்கள் வெளிப்படையான வாழ்க்கைக்கு உங்களுடைய அறிவு அவசியம். எதனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக கொள்ள வேண்டும் என்றால், நாளைய வாழ்க்கையை பற்றி உள்ளம் அறிவிக்கக்கூடிய அந்த கவலை நீங்க வேண்டும் என்றால், உள்ளத்தின் அடிப்படைக்கு தேவையான ஞானங்களுடன் நான் வாழ வேண்டும். இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டும் அவனுடைய ஆற்றலை கொண்டும் அவனுடைய நல்ல சூழ்நிலைகளை கொண்டும் அவனுடைய அனுகிரகத்தை கொண்டும் அணுவையும் அவனின்றி அசைக்க முடியாது, அவனுடைய அணுவை கொண்டு மலைகளையும் பஞ்சை போல் பறக்க செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையை கொண்டு வாழ வேண்டும். மலைகளை போன்று இருக்கக்கூடிய, எதற்காக மலைகள் என்று சொல்லினால், மலைகளை போன்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு துன்பத்தையும். ஒரு சிறு துன்பம் வந்துவிட்டால் மலை போன்று நமக்கு அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, அதனை நாம் நீக்கிக் கொள்ள வழி அறியாவிட்டால். அல்லது ஒரு சிறு நன்மை பொருளாதாரம் நமக்கு அதிகரித்து விட்டால், நான் மலையளவுக்கு உயர்ந்து விடுகின்றேன், என்னை யாரும் அசைக்க முடியாது என்று. அவ்வாறல்ல, உறுதியாக இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது பொய். பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அவ்வளவும் மாயையானது, அவை மேகங்களைப் போல் பறந்தோடும், பஞ்சை போல் பறந்தோடும், காணாமலம் ஆகிவிடும். நாம் அஞ்சு கொள்ள வேண்டும், நாம் மலைகள் அல்ல, நம்மிடம் இருப்பதும் அவ்வளவு உறுதியானவை அல்ல, நம்மை பாதுகாக்கக்கூடியவை அல்ல என்பதை இப்பொழுது நாம் உணர்ந்து இறைவனுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் உள்ளத்தின் அடிப்படையிலான இறைவனுடைய ஞானங்களை கொண்டு வாழக்கூடிய அந்த மாற்றம். இதுவரையில் பொருளடிப்படையில் மனிதர்கள் கற்பித்துக் கொடுத்த நேற்றைய இறந்த காலத்தை கடந்த காலத்துடைய அறிவை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அவ்விதமாக இனி வாழ முடியாது. கவலைகள், இந்த படிப்பறிவு, இந்த இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்தது. மனதினுடைய உணர்வு, அழகான உணர்வு, நிம்மதி, நாளைய வாழ்க்கையை பற்றிய அழகான செய்தியின் மீது நம்பிக்கை, அதன் காரணமாக என்னுடைய மனம் பறந்து இருக்கிறது, சிறந்து விளங்குகின்றது, லேசாக இருக்கின்றது. இது இறைவனுடைய ஆற்றலை கொண்டு, நம்பிக்கை கொண்டதன் காரணமாக எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம். எந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும்? மனிதர்களோ, அவருடைய அறிவோ, அவருடைய வழிமுறைகளோ கூடாது என்ற அந்த வாழ்க்கையா, அல்லது இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு, அவனுடைய ஆற்றலை கொண்டும், அவனுடைய ஞானங்களைக் கொண்டும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற அந்த இறைவனுடைய பாதையை நாம் இன்றும் கொண்டிருக்கின்றோம், ஆனால் உணரவில்லை. நீங்கள் விரும்பக்கூடிய நாளைய வாழ்க்கை இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த செய்தியை கொண்டுதான் விரும்புகின்றீர்கள். ஆனால் இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்று தெரியாத நிலையில் நம்முடைய அறிவோடு இணைத்து விடுகின்றீர்கள். இது சாத்தியமில்லையே, வீணாக நாம் கற்பனை செய்கின்றோமா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாக அந்த கற்பனையில் நாம் வாழவில்லை, அது சத்தியம்தான் என்பதை உணரக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளம் மேலோங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதனை அடிப்படையாக கொண்டு, மனிதர்களுடைய கல்வி அறிவை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் விலக வேண்டும். எண்ணம் அங்கு இருக்கின்றது, எண்ணங்களாக அந்த எண்ணம் சிதைக்கப்படுகின்றது. உங்களுடைய கல்வி அறிவை கொண்டு, உங்களுடைய ஆற்றலை கொண்டு எனக்கு முடியாது என்பதன் காரணமாக தவறுவிடுகின்றேன். அந்த அழகான கண்ணாடி கீழே விழுந்து நொறுங்கி விடுகின்றது. பிறகு அந்த சில்லுகளை எடுத்து நான் பார்க்கின்றேன், ஒவ்வொன்றிலும் இந்த உருவம் தெரிவது போன்றிருக்கின்றது. ஒவ்வொரு சில்லிலும் இருந்தாலும் அது உருவம் அல்ல, அதனை கொண்டு நான் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். வானங்களிலிருந்து உங்களுடைய உள்ளத்தில் இறங்குகின்றது இறைவனுடைய அழகான அந்த கண்ணாடி கிண்ணம் போன்ற ஒரு செய்தியான, அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா பார்க்க முடியும் உங்களுடைய செய்தி இதுதான் என்று, உங்களுடைய வாழ்க்கை இதுதான் என்று. ஆனால் பூமியின் அடிப்படையை கொண்டு அறிவை வைத்துக் கொண்டு கிடந்த மூளையோடு உலசி பார்க்கின்றோம். அந்த கண்ணாடியானது என்னுடைய இதயத்தில் தாங்குவதற்கு பதிலாக மூளையை பற்றி நொறுங்கி விடுகின்றது. நம்ப முடியாது, கெட்ட அறிவு அந்த மூளை, தனக்கு முடியாதது எதற்குமே முடியாது என்று. பிறகு ஏன் அதை விரும்புகின்றது? நாம் ஏறக்குறைய பைத்தியம் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனித அறிவின் பெருமையை கொண்டும் இறைஞானத்தினுடைய ஆற்றல் ஒரு பக்கம், இந்த இரண்டுமே நமக்கு இன்று மனதில் இரண்டு விதமான சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் மனம் சிதைந்தவர்களாக இருக்கின்றோம், மனம் துண்டாடப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எண்ணத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், சீர்படுத்திக் கொள்ளுங்கள், நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனுடைய தூய்மையை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்க வேண்டும் என்று விரும்புங்கள். சத்தியத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை நிலைபெற வேண்டும், அசத்தியமான உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையில் நீங்கள் சீரடைய கூடாது என்பதை இன்று நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இறைஞானங்களின் மீது சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தை இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தின் மீது சத்தியமாக அங்கு நிகழக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் இறைவனுடைய மாபெரும் வாக்கியங்களை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய அனுக்கிரகம் என்பதை அறியுங்கள். ஒருபோதும் அந்த சத்தியத்திலிருந்து நீங்கள் விலகிவிட வேண்டாம், அந்த எண்ணத்திலிருந்து விலக வேண்டாம். உங்களுடைய பார்வையின் பால் நீங்கள் உங்களை விட்டும் தொலைவிடாக விடாதீர்கள். திரும்புங்கள் இறைவனிடம், திரும்புவதற்கு உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டியது அவசியம். உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், உங்களுடைய உள்ளம் உங்களுடைய இறைவனுடைய அனுக்கிரகம். வானங்களையும் பூமியும் அடக்கி ஆளக்கூடியது அந்த உள்ளம். அவ்விதமாக இறைவன் படைத்து தான் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் காற்றின் மூலமாக செய்திகள் அனுப்பிக் கொண்டிருக்கின்றான். ஒரு குளிர்ந்த காற்று வருகிறது என்றால் அது செய்திருக்கின்றது, இது உங்களுக்கு வேண்டுமா, இன்னும் சுகமாக வேண்டுமா, கேளுங்கள், அந்த காற்று மாறும். வெப்ப காற்று அடித்துக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் அவனையோடு விரும்புகின்றீர்கள் இவ்வளவு வெப்பமாக இருக்கிறது என்று. அதன் காரணமாக சுழற்சி அடிக்கும் குளிர்ச்சியான காற்று, இடியும் மின்னலும் கொண்டுள்ள மழை, நீங்கள் அவ்வளவு பேரம் விரும்புகின்றீர்கள், அவசரத்தோடு விரும்புகின்றீர்கள். அவசரமாக நிகழும் பொழுது அவ்வளவு இடியும் அடையும், பொறுமையோடு விரும்புங்கள். என்றென்றும் தூரலும் சாரலும் அழகான குளிர்ச்சியான மிதமான சென்றல் காற்றோடு கூடிய வாழ்க்கை உங்களுடைய காலமெல்லாம் அமைந்துவிடும். செய்திகளை தாங்கி வருகிறது காற்று, அது வீண் காற்று அல்ல, விற்று காற்று அல்ல, இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த காற்று செய்தியில் உங்களுக்கு கேட்கின்றான். எது வேண்டும் என்று ஒரு மழை பெய்யும் போது காற்று சுழன்று அடித்துக் கொண்டிருக்கின்றது, நாலா பக்கங்களும் அடித்துக் கொண்டிருக்கின்றது, காற்றுகள் சுழன்று அடிக்கின்றன, எல்லா பக்கங்களிலிருந்து வீசுகின்றது. ஒரு காற்று குளிர்ச்சியாக இருக்கின்றது, ஒரு காற்று மிதமாக இருக்கின்றது, ஒரு காற்று அழகான தென்றலாக இருக்கின்றது எனக்கு, ஒரு காற்று இன்னும் சுகமாக இருக்கின்றது. இதில் எது வேண்டும் என்று கேட்கின்றான். நாமோ காற்று சுழன்றடிக்கின்றது, எனக்கு பயமாக இருக்கிறது என்று வீட்டுக்குள் சென்றுவிடுகின்றோம். இல்லை, நீங்கள் விரும்புங்கள், காற்று செய்திகளை தாங்கி வருகின்றது. உங்களுடைய உள்ளத்தை மிகைக்கக்கூடாது, உங்களுடைய உள்ளத்தின் மீது இறைவனுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. அவன் உங்களுக்கு நன்மைகளை தீமைகளை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு எது வேண்டும் என்று நீங்கள் அதன் மீது கட்டளையிடுங்கள், விரும்புவது கட்டளையாகும், இறைவன் உங்களோடு இருக்கின்றான். இப்பொழுதும் காற்றின் மூலமாக தான் செய்திகள் வருகின்றன, காதுகள் விழுவது காற்றில் செய்திகள், இது மனித செய்தி காற்றின் மூலமாக பரவுகின்றது. இறைவனிடம் என்ற செய்தி நெஞ்சத்தில் இறங்குகின்றது, சுகமான உணர்வாக அழகான செய்தியாக இறைவனுடைய ஆற்றின் மீது ஆசீர்வாதமாக இறங்குகின்றது. அதனை நீங்களுடைய மனதில் கொள்ளுங்கள். நன்மையும் தீமையும் சமமாகாது, இறைவனும் மனிதனும் சமமாக மாட்டார்கள், இறைவனுடைய ஞானங்களும் மனிதனுடைய அறிவும் சமமாகாது. சமமாகாது என்றால் ஒன்று பட்டிகுடி, இன்னொன்று உயர்வான தகுதிகள், வானங்களில் உயரக்கூடிய அந்த தகுதிகள். வானங்களின் ஈர்ப்பை சக்தியை கொண்டு நீங்கள் வளருங்கள், புவியீர்ப்பு சக்தியை கொண்டு நீங்கள் மடிந்து புதைந்து விடாதீர்கள். புவியீர்ப்பு சக்தியும் வானெதிர்ப்பு சக்தியும் சமம் அல்ல, மனம் வானெதிர்ப்பு சக்தியை கொண்டு வளர்கின்றது. இவர்களெல்லாம் கூறுகின்றார்கள், செடியானது புவியீர்ப்பு சக்தியை கொண்டு நினைத்திருக்கிறது என்று. நீங்கள் உங்களுடைய ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு செடி வைங்க, அந்த செடி வளரும் பொழுது வெளிப்புற காற்று இருக்குது, அந்த செடி வளர்ந்து வரும்போது அந்த ஜன்னலுக்கு வெளியே அந்த கிளைகள் போகுமா அல்லது நேர புவியீர்ப்பு சக்தியின் பிரகாரம் போயிட்டு இருக்குமா என்று கேட்டால், நிச்சயமாக அது வானத்தின் ஈர்ப்பு சக்தியின் பக்கம் திரும்பி அது மேலடைகிறதே தவிர புவியீர்ப்பு சக்தியின் காரணமாக அது வளர முடியாது. நாமும் சிறந்து வளர வேண்டும் என்றால், பூமியின் பாரம் என்னை அழித்துவிடக்கூடாது என்றால், வானத்தின் ஈர்ப்பு சக்தியின் பிரகாரம் நான் உயர்ந்து விட வேண்டுமே தவிர, அங்கிருந்துள்ள காற்றுகளின் செய்தியின் காரணமாக நான் உயர்ந்து விட வேண்டுமே தவிர, இந்த பூமியின் அடிப்படையை கொண்டிருக்கக்கூடிய E=mc² என்ற இந்த கெட்ட வாசகங்களை கொண்டு, கெட்ட அறிவுரை கொண்டும், கெட்ட பாம்பளை கொண்டும் வாழக்கூடாது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கைகள்ல உணர்ந்து சிறந்தவங்கக்கூடிய உயர்ந்தவங்கக்கூடிய வாழ்க்கை. எந்த ஒரு மனிதனும் எனக்கு முன்மாதிரியா இல்ல, என் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு தேவையானது, இறைவனுடைய அறிவிப்பானது. எந்த மனிதனும் இதுவரை கண்டிராத ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைக்கப்படக்கூடிய புதுமையான வாழ்க்கையாக இருக்கிறது. 1000 கோடி மக்கள் இருந்தார்கள் என்றால், 1000 கோடி புதுமையான விஷயங்கள் இப்பொழுது மனதில் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறை இறைவன் அந்த அகிலத்தின் சூழ்நிலையை அமைக்கின்றான். சுற்றி அகிலங்களின் இறைவன் அந்தளவுக்கு நாம் நிச்சயமாக இப்பொழுது படியிருக்கின்றோம். பூமி நிறைவர்களை பார்த்தாகிவிட்டது, பூமியின் தெய்வங்களை பார்த்தாகிவிட்டது. வானத்தின் தெய்வத்தை இன்னும் பார்க்கவில்லை, வானத்தையும் பூமியும் இணைத்த தெய்வத்தை நாம் பார்க்கவில்லை. இப்பொழுது நாம் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாகிய ஒரே இறைவன் அல்லாஹ் என்ற அந்த ஒரு பொருள், அது உருவமும் இல்லை, அது ஞானங்கள் பொருந்தது, உங்களுடைய இருதயத்தோடு நெருங்கி இருப்பது, உங்களுடைய மூளையை விட்டு உங்களை பாதுகாப்பது, உங்களுடைய நிலையை உயர்த்தி மிகப்பெரும் இறை அனுகிரகத்தில் உங்களை செலுத்தக்கூடிய அந்த உணர்வை கொண்டு வாழுங்கள். உணர்வு ஆகவே நெஞ்சம்தான் உங்களுடைய பள்ளிவாசலாக இருக்கின்றது, உங்களுடைய நெஞ்சம்தான் உங்களுடைய புனிதஸ்தலமாக இருக்கின்றது. மக்கா பள்ளிவாசலோடு கிடையாது, அதே போன்ற கோயில்களோ சர்ச்சுகளோ கிடையாது. இங்கு நீங்கள் வாழும் வரையில் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். இதை விட்டு வெளியேறும் பொழுது எந்த தெய்வமும் கிடையாது, நாம் மாயைகளை நாம் அணுகிக் கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை பின்பற்றாதீர்கள், மனிதனுடைய அறிவை பின்பற்றாதீர்கள், விவசாயிகளை பின்பற்றாதீர்கள், இறைவனை பின்பற்றுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றன, அந்த இறைவனை பின்பற்றுங்கள். நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாகாது, பொறுமையை கொண்டு வாடுங்கள். இப்பொழுது நானும் இறைவனும் விரோதிகளாக இருக்கின்றோம், எதிரிகளாக இருக்கின்றோம். இறைவன் எனக்கு அறிவிக்க நான் அதை மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அறிவின் பெருமையின் காரணமாக பிறகு என்னுடைய கவலைக்குரிய நாளை நான் அங்கு இலக்காக்கிவிட்டேன். என் ஒவ்வொரு காரியமும் கவலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இறைவனோ என்னை எந்த செய்திகளை நம்புங்கள், உங்களுக்கும் அந்த இலக்கும் என்னுடைய அனுமதியை கொண்டு நிலை பெற்றுடுகின்றது. நீங்கள் தவறு செய்தால் நன்மை பக்கம் செய்து கொண்டு சென்று கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய இலக்கை கவலைக்குரிய இலக்கை நிர்ணயித்த பிறகு நீங்கள் நன்மை செய்தாலும் கவலைக்குரிய பாதைதான். நல்லதேன செஞ்சு எனக்கு ஏன் இப்ப நிகழ்ந்துன்னு கேட்பீங்க. நிச்சயமாக உலகத்தின் அடிப்படையை கொண்டு உங்களுடைய அறிவை கொண்டு வாடும் பொழுது நாம் வழிகட்டு விட்டோம். உணர்வை கொண்டு பார்க்க முடியாத நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன செய்தாலும் அந்த நம்பிக்கை உயர்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த உயர்வின் மீது என்னை வாழ்க்கை அமைய வேண்டும். என்று உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் விரோதிகளாக இருக்கின்றீர்கள், ஆனால் இறைவன் உங்களுக்கு விரோதி அல்ல. இன்னமும் நச்சை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் மன்னிப்பவன், அவன் கருணை மிக்கவன், உங்களோடு இணைந்திருப்பவன், உங்களோடு இணைந்திருக்கின்றான். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இறைவனை பகைவனாக நினைக்கின்றீர்கள். என்னை ஏன் படைத்தான், என்னை ஏன் இப்படி வரைக்கின்றான் என்று அவனுக்கு விரோதமாக பேசக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்து கொண்டு நீங்களும் இனி அவ்வாறு பேச வேண்டாம். நிச்சயமாக என்ன உங்களுக்கு விரோதமாக இல்லை, பொறுமையாளர்களுக்கு தெரியும். எனக்கே விரோதமாக இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளா நீங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று கேட்கின்றான். இவ்வளவு கேடுகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நன்மையைத்தான் கொடுத்தேன், அவ்வளவையும் உங்களுடைய அறிவுக்கு உட்படுத்தி நன்மையை நிராகரித்து உங்களுடைய போக்குகளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக கொண்டிருந்தீர்கள். அதன் காரணமாக நீங்கள் வாழக்கூடிய இந்த கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே தீங்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பழியை நீங்கள் சுமந்து கொண்டு பாவத்தை நீங்கள் இறைவன் பக்கம் சுமத்துகின்றீர்கள். அப்பொழுதும் இறைவன் கருணையாளனாக இன்னமும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். பொறுமையோடு இருப்பவர்களுக்கு இறைவன் நண்பனாக மாறப்போகின்றான், இறைவன் தோழனாக மாறப்போகின்றான், இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக ஆகப்போகின்றான். யாருக்கும் உங்களுக்கும் இடையே இப்ப பகையமே இருக்கின்றதோ உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உற்ற நண்பர்களை போல் ஆகிவிடக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும். நிச்சயமாக உங்களுடைய உள்ளுணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த உணர்வின் மீது உங்களை வாழ்க்கை அமையட்டும். அத்தியாயம் 41 34வது வசனம். நன்மையும் தீமையும் சமமாக மாட்டார். இதுவரை சொன்னதை நினைவு கூறுங்கள். உள்ளமும் மூளையும் சமமாகாது, மூளையின் அறிவும் உள்ளத்தின் ஞானமும் சமமாகாது, இறைவனுடைய உதவியும் மனிதர்களுடைய உதவியும் சமமாகாது, உள்ளமும் உடலும் சமமாகாது, உங்களுடைய பொறுமையும் அவசரமும் சமமாகாது. அகிலங்களை படைத்த இறைவன் ஒருவன் போதும் என்ற அந்த வார்த்தையும், இறைவன் ஒருவனை விட்டு அகிலங்கள் உள்ள அவ்வளவு மக்களும் எனக்கு உதவார்கள் என்பதும் நிச்சயமாக இல்லை என்பதும் உங்களுக்கு நிரூபணமாகி கொண்டிருக்கிறது, சமமாகாது. ஆகவே நன்மையை உள்ளத்தை மேற்கொள்ளுங்கள், உள்ளதின் பக்கம் திரும்புங்கள், வெளிப்பார்வையின் பக்கம் திரும்பாதீர்கள். அகப்பார்வையும் வெளிப்பார்வையும் சமமாகாது. நீங்கள் நன்மையை கொண்டே உள்ளத்தை கொண்டே தீமைகள் தடுத்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் எதிர்பார்க்கின்றீர்களோ இங்கேயே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நன்மையை விரும்புங்கள். இறைவனுடைய காற்றில் இருந்தவர்களுடைய செய்திகளை, வானங்கள் இருந்தவர்களுடைய செய்திகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பூமியின் அடிப்படையை கொண்டு நீங்கள் உங்களுடைய அறிவாக வைத்திருக்கின்றீர்களே, அதை நிராகரித்துவிடுங்கள். நிச்சயமாக பூமியின் அறிவானது வானங்களின் ஞானங்களுக்கு சமமாகாது. உள்ளம் மூளை இரண்டும் சமமில்லை. மனிதர்களுடைய அறிவும் இறைவனுடைய அறிவிப்பும் சமமாகாது. நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்பொழுது எந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமை இருக்கிறதோ இருந்து கொண்டிருக்கின்றதோ அது மாறி நீங்கள் இருவரும் ஒற்று நண்பர்களை போல் ஆகிவிடுவீர்கள். இனி வானங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. நீங்கள் வானங்களில் சஞ்சரிக்க இருப்பவர்கள். வானங்களை பார்த்துக் கொண்டிருப்பது போதும், வானங்களுடைய சக்திகளை கிரகித்து வாடுங்கள். இந்த வகையிலான வாழ்க்கையை இறைவன் நிச்சயமாக அமைப்பான். நன்மையும் தீமையும் சமமாக மாற்ற, எனவே நீ நன்மையை கொண்டே தடுத்துக் கொள்வீராக. அப்பொழுது யாருக்கும் உமக்கும் இடையே பகைமை இருக்கின்றதோ அவர் ஒற்று நண்பரை போல் ஆகிவிடுவார். பொறுமையாக இருந்தார்களே அவர்களை தவிர இந்த மாபெரும் நட்பாக்கத்தை அடைய முடியாது, இறைவனோடு நெருக்கத்தை அடைய முடியாது. யார் பணிவை மேற்கொள்கின்றார்களோ அவர்களை தவிர இந்த மாபெரும் பாக்கியத்தையும் அடைய முடியாது. அந்த மாபெரும் பாக்கியம் பொறுமையாக இருக்கின்றார்களே அவர்களை தவிர அடைய மாட்டார்கள். இந்த பொறுமை பூமியை மட்டும் உங்களை ஆட செய்யாது, வானங்களையும் இணைத்து ஆட செய்யும். அந்த இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை அறிந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்று முதலாக நேர்பாதையில் அமைத்துக் கொள்ள வேண்டி உங்களுடைய பிரார்த்தனை அமையட்டும். எங்கள் இறைவனே பொறுமையை கொடுத்துள்வாயாக. எங்கள் இறைவனே அவசரத்தில் நாங்கள் எங்களுக்கு இழைத்துக் கொண்ட தீமைகள் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. நாங்கள் மறந்துவிட்ட போதிலும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. மனிதர்களை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எனினும் நீ எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீ எங்கள் மீது பொறுமையை அருள்வாயாக, எங்கள் மீது பொறுத்தருள்வாயாக, எங்கள் பிழைகளை நீ பொறுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ கருணை மிக்கவன், அன்பு மிக்கவன் என்பதை எங்கள் மீது எங்களுடைய வாழ்க்கையில் நீ பூர்த்தியாக்கி வைப்பாயாக. எங்களுடைய சந்ததிகளையும் உன்னுடைய பொறுப்பில் விடுகின்றேன். நிச்சயமாக உனக்கு நிகராக பொறுப்பிருப்பதில் நன்மையுடையவன் இல்லை என்பதையும் அறிகின்றோம். எங்கள் இறைவனே வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியாக அல்லாவே எங்களை நீ வழிநடத்துவாயாக. மனிதர்களுடைய வழிமுறைகளிலிருந்தும் காப்பாற்றி, கவலைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து உன்னுடைய உயர்வான பாதைகளில் வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய செய்திகளை காற்றின் மூலமாக நீ அனுப்பும் பொழுது அந்த காற்றிலிருந்து நாங்கள் அறிவிப்பை பெற வேண்டும். நம்பிக்கை கொண்டோம். நிச்சயமாக நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கையை நீ வீணாக்காதவன் என்பதையும் நான் அறிகின்றேன். எங்களுக்கு நீ ஒருவன் போதுமானவன் என்ற இந்த உணர்வை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை துவங்குங்கள். இப்பொழுது நீங்கள் நான் எதனை கூறுகின்றேனோ அவ்வளவையும் நினைவெடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நிகழ்த்தும் என்ற நிகழ்த்தும் என்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தால் போதும். இதை ஏற்றுக்கொள்வாயாக இருவனே, எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் மறந்துவிட்ட போதிலும் எதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ, உள்ளத்தை ஏற்றுக்கொண்டோமோ அதை நிலைப்படுத்துவாயாக இருவனே என்று உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று.